இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள www.தேன்தமிழோசை.com என்ற இணையதளத்தில் பிரவேசியுங்கள் அல்லது பிரத்யேகமான செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள பிளே ஸ்டோரில் இருந்து தேன் தமிழ் ஓசை என சர்ச் செய்யுங்கள்.
தற்போது செய்தி பார்வை.
வணக்கம். தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் ஷிஃபான் ஹுசைன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன் இன்றைய தலைப்பு செய்திகள்.
கொரோனாவினால் மரணிக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரிக்கும் பொறுப்பை ஜனாதிபதியே ஏற்க வேண்டும். முஜிபுர் ரஹ்மான். இலங்கையில் கொரோனாவுக்கு 9 சிறை கைதிகள் இதுவரையில் பலி. இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளாகி சிக்கியுள்ள கப்பலின் தற்போதைய நிலை என்ன? அலுவலக புகையிரத சேவைகளில் 1 மீட்டர் தூர இடைவெளி கட்டாயம். புகையிரத திணைக்கள பொது முகாமையாளர். மீனவரின் சடலம் குளத்தில் இருந்து மீட்பு. மட்டக்களப்பில் சம்பவம். சசிகலாவின் நிலை குறித்து வைத்தியசாலை வெளியிட்டுள்ள தகவல். ரஷ்யாவின் வெகுஜன ஆர்ப்பாட்டத்தில் நவல்னியின் மனைவி உட்பட 3000 மேற்பட்டோர் கைது. நடராஜனுக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து வியந்து போன ஷேவாக். ஆசி ஓபனில் இருந்து விலகினார் ஆண்டி மூரே.
இனி விரிவான செய்திகள்.
இலங்கை செய்திகள்.
அரசாங்கத்தின் அனைத்து விடயங்களையும் பொறுப்பேற்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அப்படியானால் கோவிட்டில் மரணிப்பவர்களின் சடலங்களை அடக்குவதால் பிரச்சினை இல்லை என நிபுணர்கள் குழு தெரிவித்திருந்தும் அரசாங்கம் தொடர்ந்தும் சடலங்களை எரித்து வருகிறது. முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரிக்கும் பொறுப்பையும் ஜனாதிபதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருந்தார். கோவிட்டில் மரணிப்பவர்களை அடக்கம் செய்ய முடியும் என தெரிவித்த சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்டிருந்த குழுவினர்களின் அறிக்கையை அரசாங்கம் செயற்படுத்தாமல் இருப்பது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். மேலும் கொரோனா வைரசினால் மரணிப்பவர்களை அடக்கம் செய்வது தொடர்பாக அரசாங்கத்திற்கு தீர்மானம் எடுக்க முடியாது. அது சுகாதாரம் தொடர்பான பிரச்சினை என்பதால் சுகாதார பிரிவினரின் தீர்மானத்துக்கு அமைய செயற்பட தயார் என அரசாங்கம் தெரிவித்து வந்தது. அதன் பிரகாரம் கோவிட்-19 வைரசினால் மரணிப்பவர்களின் சடலங்களை அடக்கம் செய்யலாமா என ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சுகாதார அமைச்சினால் விசேட நிபுணர்கள் குழு ஒன்றினை நியமித்திருந்தது. இந்த குழு தனது அறிக்கையை கடந்த மாதம் இறுதியில் சுகாதார அமைச்சுக்கு கையளித்திருந்தது. சிறைச்சாலைகளில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் தொகை 9 அதிகரித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சந்திர ஏக்கநாயக்க தெரிவித்திருந்தார். சிறைச்சாலைகளில் கொரோனா தொற்றுக்குள்ளாபவர்களின் வீழ்ச்சியடைந்து வருகின்ற நிலையிலும் புதிதாக ஓர் மரணம் பதிவாகியுள்ளது. காலி சிறைச்சாலை கைதி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். எனினும் நேற்றைய தினம் புதிதாக 10 தொற்றாளர்கள் மாத்திரமே அடையாளம் காணப்பட்டிருந்தனர். இவர்களுள் 9 தனிமைப்படுத்தப்பட்டிருந்த விளக்கம் அறியல் கைதிகள் ஆவர். மற்ற இவர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த சிறை கைதி அவர். இந்நிலையில் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 5 அதிகாரிகள் உட்பட 138 பேரே இதுவரையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவ்வாறு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 129 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 4105 பேர் குணமடைந்துள்ளனர். இதேவேளை வைரஸ் பரவல் காரணமாக சிறைச்சாலைகளில் 4388 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அதற்கமைய 134 சிறைச்சாலை அதிகாரிகள், 489 ஆண் சிறை கைதிகள், 11 பெண் சிறை கைதிகள், 3520 ஆண் விளக்கமறியல் கைதிகள், 324 பெண் விளக்கமறியல் கைதிகளுமே இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அபுதாபியிலிருந்து இலங்கையின் திருகோணமலை துறைமுகம் நோக்கி பயணமாகிய லைபீரிய நாட்டு கப்பலான MV யூரோசன் திருகோணமலை துறைமுகத்திலிருந்து சுமார் 10 கடல் மைல் தொலைவில் உள்ள சின்னராவணா கோட்டை கடற்பரப்பில் பாறை ஒன்றின் மோதிய நிலையில் சிக்கண்டுள்ளது. கப்பலில் சீமந்தி உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் கிளிங்கர் திரவம் 33,000 டன்னும் 720 மெட்ரிக் டன் டீசலும் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக முதற்கட்ட ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் கப்பலை நகர்த்தும் பணிகளில் இலங்கை கடற்படையினரும் கரையோர பாதுகாப்பு அதிகார சபையும் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கு அமெரிக்க நாடான லைபீரிய நாட்டு கொடியின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள MV யூரோசன் சரக்கு கப்பல் கடந்த ஜனவரி 8 அபுதாபியிலிருந்து சீமந்துகளுக்கான திரவ பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்களுடன் இலங்கையின் திருகோணமலை துறைமுகத்தை நோக்கி பயணமாக்கி உள்ள நிலையிலேயே நேற்றைய முன்தினம் நண்பகல் சின்னராவணா கோட்டை கடற்பரப்பில் ஆழமட்ட நீரோட்டத்தில் பயணித்த நிலையில் சுண்ணாம்பு பாறைகளில் மோதியதுடன் கப்பலின் கீழ்த்தளம் பாறை ஒன்றில் சிக்கண்டுள்ளதை தொடர்ந்து கப்பலை நகர்த்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. MV யூரோசன் கப்பலில் சீமந்து உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் கிளிங்கர் திரவம் மற்றும் டீசலும் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றுக்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என கடற்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அத்துடன் MV யூரோசன் கப்பலை நகர்த்தும் முயற்சியில் கடல் கீழ் மீட்பு முயற்சிகளில் இலங்கை கடற்படையினர் நேற்றைய தினம் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது கப்பலின் கீழ்ப்பகுதியில் ஒரு பாகம் கட்பாறைக்குள் இடையில் சிக்கியுள்ளது கண்டறியப்பட்டதுடன் கப்பலின் கீழ்ப்பாகத்தில் ஓரளவு சேதமும் ஏற்பட்டுள்ளதையும் இலங்கை கடற்படையினர் உறுதிப்படுத்தியுள்ளதாக அவர் கூறியிருந்தார். புகையிரத சேவையினை பயன்படுத்தும் பயணிகள் தங்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசு மற்றும் தனியார் துறையினரது சேவை நேரத்தை மாற்றி அமைத்தால் புகையிரத சேவையில் சமூக இடைவெளியை பேண முடியும். அதனை அரசாங்கமே தீர்மானிக்க வேண்டும் என புகையிரத திணைக்கள பொது முகாமையாளர் டிலாந்த் பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார். பொது போக்குவரத்து சேவையில் பயணிகள் நெருக்கமாக பயணம் செய்யும் போது COVID-19 வைரஸ் தொற்று தீவிரமாக பரவும் அபாய நிலை காணப்படுவதாக சுகாதார தரப்பினர் குறிப்பிட்டுள்ள விடயம் தொடர்பில் வினவிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். மேலும் பொது போக்குவரத்து சேவையின் ஊடாக COVID-19 வைரஸ் தொற்று பரவலடையும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். புகையிரத சேவை பாதுகாப்பான முறையில் தற்போது போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தப்படுகிறது. புகையிரத திணைக்களத்தில் காணப்படும் வளங்களை அடிப்படையாக கொண்டு பாதுகாப்பு வழிமுறைகள் செயற்படுத்த முடியும். ஒரு புகையிரதம் சேவையில் ஈடுபட்ட முன்னரும் சேவையில் ஈடுபட்ட பின்னரும் கிருமி தொற்று நீக்கங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது. புகையிரத நிலையங்களுக்கு பிரவேசிக்கும் போது முகக்கவசம் அணிதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சுகாதார தரப்பினர் வலியுறுத்தியுள்ள சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை இயலுமான அளவில் செயல்படுத்தியுள்ளோம் என்றார். 1 மீட்டர் சமூக இடைவெளியை பேணுவது தொற்றினை கட்டுப்படுத்தும் பிரதான பாதுகாப்பு அறிவுறுத்தலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக இடைவெளியை புகையிரத சேவையில் குறிப்பாக காலை மாலை அலுவலக புகையிரத சேவையில் கடைபிடிப்பது சாத்தியமற்றதாக உள்ளது. இது அச்சுறுத்தலான தன்மையாகவே காணப்படுகிறது என்றார். மட்டக்களப்பு ஊர்காமம் குளத்தில் காணாமல் போன இளம் மீனவரின் சடலத்தை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் கடற்படை சுழியோடிகள் மீட்டுள்ளதாக கரடியனாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். ஊர்காமம் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சீனி முகமது நஃபராத் என்ற இளம் குடும்பஸ்தர் கடந்த சனிக்கிழமை பகல் மீன்பிடிக்க சென்றபோது ஊர்காமம் குளத்தில் மூழ்கிய நிலையில் காணாமல் போயுள்ளதாக கரடியனாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மீனவர் காணாமல் போயுள்ள தகவல் தெரிந்தும் உறவினர்களும் மீனவர்களும் தேடுதலில் ஈடுபட்டனர். அதேவேளை அவரை தேடும் பணியில் கடற்படை சுழியோடிகளும் இணைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணியளவில் குறித்த மீனவரின் சடலம் ஊர்காமம் குளத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊர்காமம் குளம் தற்போது நீர் நிரம்பியுள்ளதாலும் அதன் குளத்தின் சுற்றளவு சுமார் 12 மைல்கள் உள்ளதாகவும் குளத்தில் நீரோட்டம் நிலவுவதாலும் தேடுதல் பணிகள் சிரமம் அடைந்திருந்ததாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்ட சடலம் உடற்கூறாவி பரிசோதனைகளுக்காக கரடியனாறு பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து கரடியனாறு போலீசார் விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர்.
உலக செய்திகள்.
கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு கடந்த சில தினங்களாக பெங்களூர் விக்டோரியா அரசு மருத்துவமனையில் சசிகலா சிகிச்சை பெற்று வருகிறார். இவரின் உடல்நிலை குறித்து நேற்றைய தினம் வைத்தியசாலை நிர்வாகம் அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளது. அதில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வரும் சசிகலாவின் உடல்நிலை நல்ல முன்னேற்றத்துடன் சீராகவும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு குறைந்துள்ளதால் சசிகலா எழுந்து நடப்பதாகவும் மருத்துவ சிகிச்சைக்கு சசிகலா நன்றாக ஒத்துழைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் சசிகலா அவசர சிகிச்சை பிரிவிலேயே தொடர்ந்தும் இருந்து வருவதாக மருத்துவத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் மிக முக்கிய அரசியல் எதிரியான எதிர்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னியை விடுவிக்க கோரி ரஷ்யா முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நாடு தழுவிய இறுதியான ஆர்ப்பாட்டங்களின் போது 3000 மேற்பட்டவர்களை சனிக்கிழமை ரஷ்ய போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த தகவலை ரஷ்யாவின் அரசியல் தடுப்பு காவல்களை கணக்கிடும் ஒரு குழு உறுதிப்படுத்தியுள்ளது. மாஸ்கோவின் நகர மையத்தில் உள்ள புஷ்கின் சதுக்கத்திலும் அதை சுற்றியும் 15,000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடியிருந்தனர். அங்கு போலீசாருடன் மோதல்கள் வெடித்தன. இதன் விளைவாக தடியடி தாக்குதலும் மேற்கொள்ளப்பட்டனர். அது மாத்திரமன்றி பலர் கைது செய்யப்பட்டு போலீஸ் பஸ்கள் மற்றும் தடுப்பு காவல் லோரிகளுக்கு இழுத்து செல்லப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் நாவல்டியின் மனைவி யூலியாவும் அடங்குவார். போலீசார் இறுதியில் ஆர்ப்பாட்டக்காரர்களை சதுக்கத்தில் இருந்து வெளியேற்றியிருந்தனர். 1,000 பின்னர் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்தில் மீண்டும் அணிதிரண்டனர். அவர்களில் பலர் கலைக்கப்படுவதற்கு முன்பதாக காவல்துறையினர் மீது பனிப்பந்துகளை வீசியிருந்தனர். பின்னர் நாவல்னி சிறை வைக்கப்பட்டுள்ள சிறை அருகே போராட்டத்துக்கு சென்றனர். காவல்துறையினர் அங்கு தீர்மானிக்கப்படாத எண்ணிக்கையிலான கைதுகளை மேற்கொண்டனர். ரஷ்யாவின் எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு வருபவர் அலெக்சி நவால்னி. இவர் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் ஆட்சிக்கு எதிராக பல ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பல முக்கிய செய்திகள். தனது தேடுபொறி சேவையை ஆஸ்திரேலியாவில் இருந்து நீக்கப் போவதாக அச்சுறுத்தி உள்ளது கூகுள் நிறுவனம். செய்தி நிறுவனங்களுடன் ராயல்டி என்று அழைக்கப்படும் ஆதாய உரிமைகளை கூகுள் நிறுவனம் பகிர்ந்து கொள்வதற்கு ஆஸ்திரேலிய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இப்படி ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறது கூகுள் நிறுவனம். ஊடக நிறுவனங்களின் செய்திகளை கூகுள், பேஸ்புக் போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் பயன்படுத்துவதற்கு பணத்தை செலுத்தும் விதத்தில் ஆஸ்திரேலியா ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஆனால் அதற்கு அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களோ கடுமையாக தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றன. இந்த சட்டம் கடினமானது எனவும் இது உள்ளூரின் மக்கள் தங்கள் சேவையை பயன்படுத்துவதை பாதிக்கும் எனவும் வாதிட்டிருக்கின்றன தொழில்நுட்ப நிறுவனங்கள். கொரோனா நெருக்கடிக்கு பின்னர் இந்தியாவின் பொருளாதாரம் மீழ்ச்சி பாதையில் உள்ளது என்று நம்பப்படுகிறது. இதன் காரணமாக பெட்ரோல், டீசல் மற்றும் பிற எரியாற்றல் வளங்களின் பயன்பாடும் அதிகரித்து வருகின்றன. ஆனால் சவுதி அரேபியா தலைமையிலான எண்ணெய் உற்பத்தி செய்யும் ஒபெக் நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைப்பதாக அறிவித்துள்ளன. இதனால் இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் இடையூறுகள் வரக்கூடும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரை எந்தவித இடையூறும் இல்லாமல் பெட்ரோல் மற்றும் டீசல் கிடைப்பது மட்டுமல்லாமல் அவை மலிவான விலையில் கிடைப்பது முக்கியமானதாகும். இந்தியா தனது எரியாற்றல் தேவைகளில் 80% அதிகமாக இறக்குமதி செய்யும் நிலையில் இது முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு பிறகு 135 கோடி மக்கள் வசிக்கும் இந்த நாடு உலகில் 3வது பெரிய கச்சா எண்ணெய் நுகர்வோர் நாடாக மாறியுள்ளது. பிரிட்டனில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரசின் புதிய தீர்வு ஒப்பீட்டளவில் நோயாளர்களின் உயிரை அதிகம் பாதிக்கலாம் என தொடக்க நிலை ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக பிரிட்டனின் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். ஆனால் அதன் தரவுகளில் ஒரு நிலையற்ற தன்மை நிலவுகிறது. இந்த கொரோனா வைரசின் புதிய தீர்வுக்கு எதிராகவும் கொரோனா தடுப்பு மருந்துகள் செயல்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா வைரசின் புதிய தீர்வு மற்றும் பழைய தீர்வுகளினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களின் இறப்பு எண்ணிக்கையை பகுப்பாய்வு செய்து கணிதவியலாளர்கள் இந்த தரவுகளை திரட்டியுள்ளனர். வேகமாக பரவக்கூடிய கொரோனா வைரசின் புதிய தீர்வு ஏற்கனவே முழுவதும் பரவியுள்ளது.
விளையாட்டுச் செய்திகள்.
இந்திய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான் வீரேந்திர ஷெவாக் ஆஸ்திரேலியாவில் இருந்து ஊர் திரும்பிய நடராஜனுக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து வியந்து போயுள்ளார். ஆஸ்திரேலியாவுடனான கிரிக்கெட் தொடரை நிறைவு செய்து கொண்டு இந்திய அணி நாடு திரும்பியது. அந்த அணியை சேர்ந்த தமிழக வீரரான நடராஜன் தனது சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் உள்ள சின்னப்பம்பட்டிக்கு திரும்பியிருந்தார். அப்போது அவருக்கு ஊர் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருந்தனர். இதுகுறித்து வீரேந்திர ஷெவாக் தனது டுவிட்டரில், இதுதான் இந்தியா, இங்கே கிரிக்கெட் வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, எங்களுக்கு கிரிக்கெட் அதுக்கும் மேல. நடராஜனுக்கு அவரது சொந்த ஊரான சேலம் சின்னப்பம்பட்டியில் பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. என்ன ஒரு அற்புதமான கதை அவருடையது என ஷெவாக் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் இந்திய அணி வீரர் நடராஜன் வண்டியொன்றில் வலம் வரும் காணொலி ஒன்றினையும் சேவாக் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 3 முறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனான ஆண்டி முரே 2021 ஆஸ்திரேலிய ஓபனில் போட்டியிட மாட்டார் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். FedEx ATP தரவரிசையில் இப்போது 123வது இடத்தில் உள்ள முரே மெல்போர்னுக்கு ஒரு பட்டாய விமானத்தில் பயணிப்பதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்ட போது அவர் கொரோனா தொற்றுக்குள்ளாக்கி உள்ளதாக ஜனவரி 14 அறிவிப்பு வெளியானது. இதுகுறித்து விளையாட்டு செய்தி பார்வையில் தேன் தமிழ் ஓசையும் சுட்டிக்காட்டியிருந்தது. 33 வயதான ஆண்டி முரே கொரோனா தொற்று அறிகுறிகளை வெளிக்காட்டாத நிலையில் ஆசி ஓபனில் போட்டியிட முடியும் என்றும் நம்பியிருந்தார். ஆனால் ஆஸ்திரேலிய ஓபன் அமைப்பாளர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் கட்டாய தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகள் காரணமாக தொடரில் இருந்து விலகியுள்ளார். பிரிட்டனில் ஏற்கனவே தனிமைப்படுத்தலில் உள்ள முறைவுக்கு ஆசி தொடருக்காக பங்கெடுப்பதற்காக மெல்போர்னுக்கு சென்றாலும் அங்கு இவர் மேலும் 14 நாள் தனிமைப்படுத்தலை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். இவ்வாறான நிலையில் கால அவகாசம் குறைவாக உள்ளமையினால் அவர் தொடரில் இருந்து விலகியுள்ளார்.
அந்த செய்திகளுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். நன்றி, வணக்கம்.
நீங்கள் கேட்டது செய்தி பார்வை.
நீ அம்மா, என் பாடல் நீ அம்மா, நீ இல்லாத மௌனம் என்னை கொல்லுதே இதயமே இதயமே, திவ்விரகம் என்னை வாட்டுதே நிலவில்லாத நீலவானம் போலவே, உயிரில்லாமல் எனது காதலானதே இதயமே கொல்லுதே இதயமே வானவில் ஒன்று மண்ணில் இறங்கி வந்தறிவு மங்கை அவளது மந்திர கண்கள் சந்திர சூரியனானது கண்டேன் அழகிய கொலுசு கொலுசு திருகாணியானது மனசு மனசு பின்னால் அனுபவம் புதுசு புதுசு அவள் பாத கொலுசொலி கேட்கும் போது இதயத்தை காணவில்லை அது தொலைந்து சிட்டுக்குருவின் சிறகு வாங்கி அட பறக்கணும் போல இருக்கு, வெட்டு கிளியின் கால்கள் வாங்கி அட குதிக்கணும் போல இருக்கு, கோடி ஜென்மம் வாழ்ந்தேன் இந்நாளே இது உண்மைதானே, இதயத்தை காணவில்லை
கோடி ஜென்ம வாழ்ந்தேன் இந்நாளே இது உண்மைதானே இன்றைய வானொலிகளில் புதிய பரிணாமங்களுடன் தற்போது தேன் தமிழ் ஓசை உங்கள் காதுகளுக்கு. தேன் தமிழ் ஓசை, தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை.
சும்மா கேளு.
இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள www.தேன்தமிழோசை.com என்ற இணையதளத்தில் பிரவேசியுங்கள். அல்லது பிரத்யேகமான செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள பிளே ஸ்டோரில் இருந்து தேன் தமிழ் ஓசை என சர்ச் செய்யுங்கள்.
கால பஞ்சமி அவள் வானில் வந்த பௌர்ணமி நிற்கால பஞ்சமி அவள் வானில் வந்த பௌர்ணமி சித்திரவானம் சித்திரம் தீட்டிடும் நேரம் ஒரு பத்தரை மாத்து தங்க நிலாவை சந்தித்தேன் எங்கள் பார்வை நின்று போனது வானம் பூமி நிற்கால பஞ்சமி அவள் வானில் வந்த பௌர்ணமி போனது அவளை நினைத்தே ஏக்கமானது பித்தனை போனானே பார்க்கும் இடமெல்லாம் அவளை போல பாவி தெரிந்தது பைத்தியமாயானே என்னை போலே அவளும் இருந்தாள் என்று அவள் சொல்ல கேட்டு உள்ளம் எங்கோ போனது மீண்டும் மீண்டும் அவள் தான் வேண்டும் என்று என்னை தூண்டும் உள்ளம் பச்சை பஞ்சமி அவள் வானில் வந்த பௌர்ணமி சித்திரவானம் சித்திரம் தீட்டிடும் நேரம் ஒரு பத்தரை மாத்து தங்க நிலாவை சந்தித்தே எங்கள் பார்வை நின்று போனது வானம் பூமி என்னானது இளநிற்கால பஞ்சமி வானில் வந்த பௌர்ணமி குங்குமம் கொண்ட தேவதை எந்த கையிலே மங்களனா கொண்டாள் திங்களாடிடும் வானம் போலவே எங்கள் வீட்டிலே மழலை தான் தந்தாள் பாட வைத்து உள்ளம் மாட வைத்து அன்பு பாட்டு சொல்லி வீட்டில் இன்பம் தந்தவள் தேட வைத்து நெஞ்சம் வாட வைத்து என்னை சோகத்தியில் வேக பத்தரை மாத்து தங்க நிலாவை சந்தித்தேன் எங்கள் பார்வை நின்று போனது வானம் பூமி என்னானது
பஞ்சமி. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என்னை ஏதோ செய்தடி. காதல் இதுதானா, சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம். கொஞ்சம் நீ வந்து ஓர்த்தால் என்பம் நிலவின் முதுகும் பெண்ணின் மனதும் என்றும் ரகசியம் தானா. கனவிலேனும் சொல்லடி பெண்ணே காதல் நிஜம்தானா. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி.
20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ குழைகின்ற தங்கங்கள் கண்ணங்களாகாதோ நெளிகின்ற வில்ரெண்டு குருவங்களாகாதோ 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே ஆனால் கண்ணி உண்ட கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்த கண் கூசு
சுகமான சுதி சேர்த்து காதலிக்காக சேர்த்து கட்டடி லீலா சுந்தரம் அல்ல காதல் கிசாலா துப்படி நல்ல சுத்தர பீலா போய் கிசாலா சுத்தடி லீலா சுந்தரம் அல்ல காதல் கிசாலா துப்படி நல்ல சுத்தர பீலா போய் கிசாலா
ஜூலை காற்றே கண் பார்த்தா காதல் காற்றே பூத்தா தேன் வருமே பெண் பார்த்தா
பார்த்தா தீவருமே